SBS தமிழ்.
வணக்கம் ராதாகிருஷ்ணன் அவர்களே.
வணக்கம்.
இப்ப தூத்துக்குடியில் நடைபெற்ற கலவரத்தை அடக்க போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியதை அரசு நியாயப்படுத்துகிறது, நீங்க எப்படி பாக்குறீங்க?
இதுதான் ஒரு மாபெரும் பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் ஒரு துப்பாக்கி சூடுக்கு முன் என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேணுமோ அந்த நடவடிக்கை எல்லாம் எடுத்தார்களா என்ற கேள்வி இதில் எழுகிறது. அரசாங்கத்தை பொறுத்தவரை, போலீஸை பொறுத்தவரை இந்த நடவடிக்கை எல்லாம் எடுத்ததாக கூறுகிறார்கள். ஆனால் அங்கிருந்த நபர்களோ அங்கிருக்கும் பத்திரிகையாளர்களோ ஒலிபெருக்கியில் போலீசினுடைய அந்த காஷனரி மெசேஜஸோ இல்லை, அதைத் தொடர்ந்து டியர்காஸ் என்று கூறுவார்களே அது அதனுடைய பிரயோகமோ பார்த்ததாக இல்லை. ஆனால் அரசாங்க தரப்பில் இருந்து கூறுகிறார்கள் இதெல்லாம் நடந்தது என்று கூறுகிறார்கள். இது ஒரு பெரும் முரண்பாடாக இருக்கிறது. இதை தாண்டி அடுத்த பிரச்சனை என்னவென்றால், ஒரு துப்பாக்கி சூடு நடத்துவதற்கு முன் ஆகாயத்தை நோக்கி சூடு நடத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. அது ஒரு ரூலும் இருக்கிறது. அந்த ரூலும் பின்பற்றவில்லை என்றுதான் அங்கிருக்கும் ஐ விட்னஸ் கூறுகிறார்கள். இதையெல்லாம் தாண்டி கடைசியாக எங்கு சுட வேண்டும் என்றும் அந்த போலீஸ் மேனுவல்ல இருக்கிறது, அதையும் கடைபிடிக்கவில்லை என்ற ஒரு நிதர்சனமான உண்மை நம் முன்னே நிற்கிறது. காலுக்கு, அதாவது முட்டிக்கு கீழே தான் சுட வேண்டும் என்ற அது மிக தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. அதையும் தாண்டி இவர்கள் வந்து மார்பிலும் தலையிலும் எல்லாம் சுட்டிருக்கிறார்கள் என்ற அந்த உண்மையும் நம் முன்னால் நிற்கிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அரசாங்கம் ஏதோ மறைக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள், இந்த மாதிரியான ஒரு பிரஸ் ரிலீஸை வெளியிட்டிருக்கிறார்கள் என்றுதான் நமக்கு தெரிய வருகிறது. போலீஸும் அரசாங்கமும் சேர்ந்து இவ்வளவு பெரிய ஒரு சம்பவத்தை, இவ்வளவு பெரிய ஒரு தவறை மூடி மறைக்க முயல்கிறார்கள்.
இப்ப இத சம்பவம் நடந்த பிறகு இதை மூடி மறைக்க முயல்கின்றார்கள் அப்படின்னு எடுத்துக்கிறதா? சிலர் சொல்றாங்க வந்து இது திட்டமிட்ட ஒரு படுகொலை, இதை வந்து முதல்லயே திட்டமிட்டு ஒரு 99 நாட்களாக சாத்வீக வழியில வந்து மக்கள் போராடின பிறகும் கண்டுக்காத அரசு 100வது நாள் வந்து மக்கள் ஆத்திரப்படும் போது வந்து துப்பாக்கி சூடு நடத்தி இருக்காங்கன்னா அரசுக்கு ஏற்கனவே தெரியும், இதை வந்து அவங்க திட்டமிட்டு சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு எப்படிப்படுது?
இல்ல இல்ல, இது திட்டமிட்ட செயல் இல்லை. இது இலங்கை கிடையாது. இந்தியாவில் இருக்கும் தமிழர்கள் அனைவரும் இங்க வந்து அரவணைக்கப்படுவர்கள் என்ற அந்த கோணத்திலிருந்து தான் இதை பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதிலிருந்து பார்க்கும்போது நிச்சயமாக இது ஒரு இன்எஃபிஷியன்சியின் விளைவாகத்தான் நடந்திருக்கு என்று நான் கருதுகிறேன். அதாவது அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. இதற்கு எதிராக கூட வீடியோக்கள் வந்திருக்கிறது, இது திட்டமிட்ட செயல் என்றெல்லாம் கூறுகிறார்கள். பட் அப்படி இல்லை என்றதான் என்னுடைய வாதமே. ஏனென்றால் அங்கிருக்கும் போலீசுகளை, நீங்கள் இன்றைக்கு வந்த இந்து பத்திரிகையினுடைய அந்த புகைப்படம் பார்த்தீங்கன்னா கூட அங்கிருக்கும் போலீசுகளை வந்து மக்கள் துரத்தி கொண்டு செல்கிறார்கள். அப்போ போலீஸ் அவுட் நம்பர்ட் என்பது நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. இதன் பிறகுதான் பிரச்சனை வருகிறது என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இந்த ஆம் ரிசர்வ் என்று சொல்லக்கூடிய அந்த போலீஸும் சரி, இந்த ராபிட் ஆக்ஷன் போர்ஸ் என்ற அந்த பிரிவினை செய்த போலீஸ்காரர்களாலும் சரி, இவர்கள் எல்லாம் கிரவுட் கண்ட்ரோலில் இவர்களுக்கு வந்து பயிற்சி கிடையாது. அப்போ இவர்களுடைய அந்த பயம் விளைவாக அவங்கள் அந்த கல்வீச்சை எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து திடீரென்று சுட்டுள்ளார்கள் என்றுதான் நமக்கு தெரிய வருகிறது. இதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. தற்காப்புக்காகத்தான் இது செய்தார்கள் என்று எடுத்துக்கொண்டால் கூட அவர்கள் எங்கு சுட்டார்கள் என்ற பிரச்சனை வருகிறது. ட்ரைனிங் இல்லாத இந்த மாதிரியான போலீஸ்கார் ஏன் அங்கு நியமித்துள்ளார்கள் என்ற பிரச்சனையும் வருது. அடுத்ததாக யார் இந்த உத்தரவை வழங்கினார்கள் அந்த பிரச்சனையும் வருகிறது. இதற்கெல்லாம் பதில்கள் இன்னும் வரவில்லை.
இப்போ வந்து ஒரு ஒரு டெரரிஸ்ட் அல்லது ஒரு பயங்கரவாதியை சுடுற மாதிரி ஒரு ஸ்னைப்பரை வச்சுக்கிட்டு ஒரு வேனுக்கு மேலே ஏறி நின்று ஒரு போலீஸார் சுடுறத வந்து படங்கள் வந்து பல புகைப்படங்கள் வந்து காமிக்குது. அது அது மட்டும் இல்லை, இப்போ போராட்டத்தில் வந்து சத்தம் போட்டு கோஷம் எழுப்பின ஒரு பெண்ணை வந்து வாயில் சுட்டு கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவர்கள் ஏற்கனவே இந்த ஆட்களை எல்லாம் குறிவைத்து தாக்கணும் அல்லது சுட்டு கொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யூகங்களை வந்து பலரும் எழுப்புறாங்க. இப்படியெல்லாம் இது வந்து திட்டமிடப்பட்டிருக்கு அப்படின்னு.
இல்ல இல்ல, நிச்சயமாக அதில் உண்மை இருக்க முடியாது. ஏனென்றால் இது எல்லாம் என்ன குறிக்கிறது என்றால், மறுபடியும் இந்தியாவில் இருக்கும் அந்த சட்ட வியவஸ்தை என்பது இந்த மாதிரியான நகர்வுகளில் நிச்சயமாக இது ஒரு மர்டர் கேஸாக தான் காணுமே ஒழிய, இது ஏதோ ஒரு ஒரு இனம் வந்து இன்னொரு இனத்தை சொல்ற மாதிரி கிடையாது. அதனால்தான் நான் முன்பே குறிப்பிட்டேன், இது இலங்கையில் நடக்கின்ற சிங்கள வெறியர்கள் வந்து எப்படி தமிழ் மக்களை தாக்குறார்களோ அதற்கு இணையான ஒரு செயல் கிடையாது. இது வந்து இவர்களுடைய அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸின் விளைவாக, அதே போல் இந்த நபர்கள், இந்த ரேபிட் ஆக்ஷன் போர்ஸ் ஆனாலும் சரி ஆம் ரிசர்வ் ஆனாலும் சரி, இவர்களினுடைய அந்த பயிற்சியின்மையினுடைய காரணமாகத்தான் அவர்களுக்கு இப்படி வந்து முழங்காலில் தான் சுடணும் என்ற அந்த பயிற்சி கொடுத்தார்கள். ஆனால் நிச்சயமாக அங்கு சுற்றிருப்பார்கள். ஆனால் அப்படி ஒரு ட்ரைனிங்கே இல்லாத ஒரு பட்சத்தில் தான் இவர்கள் இந்த மாதிரியான ஒரு விபரீதமான ஒரு பிரச்சனைக்கு வந்திருக்கிறார் என்று தெரிகிறேன். அதே மாதிரி பிரயோகித்த கன்ஸ் கூட ஆட்டோமேட்டிக் வெப்பன்ஸ் யூஸ் செய்திருக்கார்கள் AK-47 போல, இதெல்லாம் தமிழ்நாட்டில் உபயோகப்படுத்துவது கிடையாது. இந்த மாதிரி ஒரு துப்பாக்கி சூடு நடக்கும் போது ஒரு ரிவால்வர் இல்லைன்னா அந்த 303 ரைபிள்ஸ் இந்த மாதிரியான ரைபிள்ஸ் தான் செய்வார்கள். அதையெல்லாம் தாண்டி ஆட்டோமேட்டிக் வெப்பன்ஸும் அங்க வந்துள்ளது. இது எல்லாம் பிரச்சனையாக வருகிறது. இதெல்லாம் ஒரு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு பிரச்சனையாகத்தான் வருகிறது. நீங்க சொல்ற அந்த பிரச்சனை கூட, அதாவது ஒரு ஸ்னைப்பர் ரீதியில வந்து சுடுறதும் கூட, அது ஏன் செய்தார்கள் என்று நிச்சயமாக ஆய்வுக்குள்ள உள்ளாக்க வேண்டியதுதான். ஆனால் இது திட்டமிட்டு செய்கிறது என்றது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. விசாரணைக்கு பிறகு அப்படி கண்டுபிடிப்பு வந்தால் நிச்சயமாக நானும் அதிர்ச்சி அடைவேன்.
இப்ப கடந்த 99 நாட்களாக அல்லது 100 நாட்களாக நடந்த இந்த போராட்டத்தை அரசு கண்டுக்காமலேயே இருந்துட்டு மக்கள் வந்து எப்பவுமே அடங்கி இருப்பாங்க அப்படின்னு எப்படி எதிர்பார்த்தாங்க?
இல்ல, அது ஒரு பெரும் வியப்புக்குரிய ஒரு பிரச்சனையாகத்தான் எனக்கும் படுகிறது. ஏனென்றால் 100 தாண்டுகின்ற ஒரு போராட்டம், அந்த போராட்டம் இதுவரையாக அமைதியான ரீதியிலேயே போய்கொண்டிருக்கிறது. இதை நாம் செய்சாய்க்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று புறக்கணித்தார்கள் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் இதே மாதிரி தான் பல கிராமங்களில் வந்து போராட்டம் வெடிக்கிறது. இந்த ONGCக்கு எதிராக, அதே மாதிரி ஆயில் இந்தியா கார்பரேஷனுக்கு எதிராக எல்லாம் போராட்டம் எடுத்து, இந்த போராட்டங்கள் எல்லாம் ஒரு போராட்டத்தில் கூட அரசாங்கம் ஒன்றும் செவிசாய்க்கவில்லை. அந்தந்த கிராமங்களில் இன்னும் போராட்டம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டத்துக்கும் பாக்கி இருக்கிற போராட்டத்துக்கும் ஒரு வித்தியாசம் என்று பார்த்தீங்கன்னா, March 24 ஒரு பெரும் ஒரு பேரணி போல் இவர்கள் எல்லாம் கலெக்டரேட் சென்றார்கள். ஏறத்தால 100,000 பேர் அந்த பேரணியில் பங்கேற்றார்கள். அப்போ ஒரு பிரச்சனையும் நடக்கவில்லை என்று குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. ஆனால் இது ஒரு 100 புரொட்டஸ்ட் என்று பார்க்கும்போது அதுவும் அதே ஒரு பணியில் தான் போய்கொண்டிருந்தது. திடீரென்று தான் இந்த கல்வீச்சு சம்பவங்களும் அதே போல போலீசுடைய தாக்குதலும் நடந்துள்ளது. இது 100 இவர்கள் புரொட்டஸ்ட் செய்யவில்லை என்று நான் கூறுவேன். ஏனென்றால் 1995 எப்போ இந்த ஸ்டெர்லைட்டினுடைய பிளான்ட்டுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதோ அப்போதிலிருந்து அங்க சுற்றுப்பட்ட கிராம மக்கள் வந்து இதை வந்து எதிர்த்துத்தான் வருகிறார்கள். ஆனால் ஒரு வோக்கலாக ஒரு எதிர்ப்பு கிடையாது. வெளியே ஒரு சத்தியாகிரகம் போல அவர்கள் ஆரம்பிக்கவில்லை. இப்போதுதான், அதாவது இந்த செகண்ட் பிளான்ட் ஃபங்க்ஷனிங் ஆரம்பிக்க தொடங்கிய உடனேதான் மறுபடியும் இவர்கள் வந்து அந்த பிரச்சனையை கிளப்பி செய்கிறார்கள். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இன்சென்சிட்டிவ் அரசாங்கம், மக்களை புறக்கணிக்கின்ற ஒரு அரசாங்கமாகத்தான் நான் பார்க்க முடிகிறதே தவிர, அதை தாண்டி வேற அடுத்த ஒரு முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், தொடர்ந்து வரும் அரசாங்கங்களும் சரி அரசியல் கட்சிகளும் சரி, தேர்தல் சமயத்தில் வந்து நம் வாக்காளருக்கு பணம் கொடுத்தால் தானே அவர்கள் ஓட்டு போடுகிறார்கள், அதன் பிறகு இவர்கள் என்ன கேட்க வேண்டி இருக்கிறது, அந்த ஒரு பாணியில் கூட அரசியல்வாதிகள் சிந்திக்கலாம். அது ஏன் சிந்திக்கிறார்கள் என்றால், எங்க சென்றாலும் எந்த தேர்தலுக்கு சென்றாலும் பணம் செலவழிக்க வேண்டியதா இருக்குது, மக்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியதா இருக்குது, அதை தவிர மக்கள் ஒன்னும் எங்களை கேட்கக்கூடாது என்ற இடத்தில் இருந்தால் அரசியல்வாதிகளும் இந்த பிரச்சனையும் பெரிய எந்த பிரச்சனையானாலும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள்.
இந்த பிரச்சனையை பொறுத்த அளவுல இனி என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு படுது? அதாவது போராட்ட தொடர்பாகவும் சரி, தமிழக அரசு தரப்பிலும் சரி, என்ன நடக்கக்கூடும்?
இல்ல, அங்க இருக்கும் பிரச்சனைகள் அது குமரி கொண்டேதான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஒரு ஜுடிஷியல் என்கொயரி போட்டிருக்காங்க. அரசாங்கத்தை பொறுத்தவரை இதை மூடி மறைக்கிறதுக்கான எல்லா அனைத்து ஆயத்த பணிகளும் அவர்கள் செய்துள்ளார்கள். அப்ப அரசாங்கத்தை பொறுத்தவரை இந்த பிரச்சனையை வந்து இன்னொரு 2 இல்லைன்னா 3 அப்புறம் முடிந்து விடும். ஸ்டெர்லைட் ஆலை இன்னொரு 3 இல்லைன்னா 4 வந்து அதை வந்து க்ளோஸ் செய்து வைப்பார்கள். அதன் பிறகு வருகின்ற அந்த நீரினுடைய ஆய்வானாலும் சரி, அது என்னாலும் சரி, இனி ஸ்டெர்லைட் ஆலை புறக்கறக்கான எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் மக்கள் எதிர்ப்பார்கள். இதுதான் ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கிறது. ஏசியாவை பொறுத்தவரை ஸ்டெர்லைட்டினுடைய காப்பர் ஸ்மெல்டிங் பிளான்ட் வந்து ஏசியாவிலேயே பெரிய ஒரு ஸ்மெல்டிங் பிளான்ட். அந்த நிறுவனத்தினுடைய இன்சென்சிட்டிவ்னஸ் காரணமாக இன்றைக்கு வந்து அந்த நிறுவனம் கம்ப்ளீட்டாக மூட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. இதற்கு அந்த நிறுவனமும் பொறுப்பு, அரசாங்கமும் பொறுப்பு. இது வந்து தொடர்ந்தால் அன்றைக்கு கலவரம் வெடிக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன்.
மிக்க நன்றி ராதாகிருஷ்ணன் அவர்களே.
நன்றி.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க SBS.com.au/Tamil